சைவ சித்தாந்தம் அன்பு வணக்கம் நண்பர்களே, இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 9,
ஞானேந்திரியங்கள் 5. அகக்கருவிகளாகிய இவைகளின் பின்னர் புறக்கருவிகளாகிய ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் தோன்றும். அவை தோன்றும் முறையை காண்போம்.
இந்த கர்ணங்களோடு அந்த கர்ணங்களோடு அகக்கருவிகள் முடிந்து விடுகிறது. இனி அதனுடைய தூண்டுதலாக செயல்படுவதாகிய புறக்கருவிகள் வருகிறது. புறக்கருவிகளிலே அறிவுக்கருவி, செயற்கருவி என்று இரண்டாக பிரியும். அறிவுக்கருவி 5, செயற்கருவி 5. இதெல்லாம் இப்போ உங்களுக்கு விடுத்தாலே ஓரளவு தெளிவாகவே தெரியும். அப்போ அறிவுக்கருவி 5 என்ன என்று கேட்டால் மெய்வாய் கண் மூக்கு செவி. செயற்கருவி எது என்று கேட்டால் பாணி, பாதம், பாயு, உபஸ்தம், வாக்கு. இந்த 5 என்றால் செயற்கருவிகள்.
தைசத அகங்காரத்தினின்றும் மனம் தோன்றும் என அறிந்தோம். அவ்வகங்காரத்தின் நின்றே மனத்தின் பின்னர் ஞானேந்திரியங்கள்
இருந்தா மனதிலே வச்சிருக்க முடியுமா? இருந்த என்னாலெல்லாம் அது முடியதே இல்லை. வச்சிருந்தால் ஒன்னும் அது ஒரு ஒரு புலமைக்கு சான்றாக இருக்கும் என்றால் தைசத அகங்காரம் என்றால் என்னென்றால் சாத்விக அகங்காரத்துக்கு பெயர். ராஜச அகங்காரத்துக்கு பூதாதியா என்ன சொல்றாரு?
வைகாரிக
அகங்காரம், மற்றது பூதாதி அகங்காரம். அந்த மூன்று அகங்காரத்துக்குமான பெயர்கள்.
தைசத அகங்காரத்தினின்றும் மனம் தோன்றும் என அறிந்தோம். அவ்வகங்காரத்தின் நின்றே மனத்தின் பின்னர் ஞானேந்திரியங்கள் 5 தோன்றும். அவை செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு என்பன.
இவை சொல்லுகிறார்கள்
ஆகாயம். அது சொல்றதுக்கோசரம்
வரிசையினுடைய அடிப்படையிலே கேட்கிறது. ஆகாயம் செவியாலே தான் உணரப்படும். அந்த அடிப்படையிலே சொல்லுகிறார்கள் நினைக்கிறேன். மற்றது அந்த பொருந்துதா?
பொருந்துது. அவை செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு என்பன. இவை
ஆகாயத்தையும், தோல் காற்றையும், கண் நெருப்பையும், நீரையும், நிலம் முகாசனையையும் உணர்த்தும்.
இவை இம்முறையிலே ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றும். இவை புறத்தே உள்ள ஓசை, ஊறு, ஒளி, சுவை, மனம் என்னும் புலன்களை ஆன்மா அறிதற்கு கருவிகள் ஆதலின் ஞானேந்திரியங்கள் எனப்பட்டன. தமிழில்
ஒரு 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 சின்ன இடையூறு பண்ணுகிறேன். விஞ்ஞானத்திலே ஈடுபடக்கூடியவர்கள் ஒரு குழந்தை உருவாகிற பொழுது இந்த வடிவிலே கருவிகள் தோன்றுகிறதா என்று ஆராய்ந்து பார்க்கலாம். அது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதாவது முதல் கருவி, இந்த கருவி, இந்த கருவி, இந்த கருவி இந்த வரிசையிலே தான் தோன்றுகிறதா என்றதை நீங்கள் தேடி பார்க்கலாம். அது அதுக்காக சொல்லுங்க.
ஆனா முதல் புலன் செவிதாங்க. பிரெக்னன்சில வந்து முதல்ல கேக்குற புலன் வந்து
செவிதானம்.
இவை இம்முறையிலே ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றும். இவை புறத்தே உள்ள ஓசை, ஊறு, ஒளி, சுவை, மனம் என்னும் புலன்களை ஆன்மா அறிதற்கு கருவிகள் ஆதலின் ஞானேந்திரியங்கள் எனப்பட்டன. தமிழில் அறிகருவிகள் என்றும் ஐம்பொறிகள் என்றும் கூறப்படும்.
ஞானம் என்றால் அறிவு, இந்திரியம் என்றால் கருவி. அவ்வளவுதான், அதுல ஒண்ணும் இது இல்லை. அதை வடமொழியிலே சொல்லுகிற பொழுது ஞான இந்திரியங்கள், அறிவு கருவிகள்.
இவ்விடத்தில் ஒரு ஐயம் எழலாம். மனமும் ஞானேந்திரியம் ஆகிய இவை ஓரிடத்தில் தோன்றும் என்றால் பொருந்துமோ என்பதே அவ்வையம். செவி முதலிய ஞானேந்திரியங்களை வாயிலாக கொண்டு ஓசை முதலிய புலன்களை சென்று பற்றுவது மனமேயாகும். அகக்கருவியாகிய மனம் இவ்வாறு புறத்தேயும் சென்று புறக்கருவிகளாகிய ஞானேந்திரியங்களோடும் தொடர்பு கொள்வதாகிறது. ஞானேந்திரியங்கள் கவர்ந்த வெளிப்புலன்களை மனமானது பற்றி அகத்தேயுள்ள புத்திக்கு தருகிறது. இவ்வாறு மனம் ஏனைய அகக்கருவிகளுக்கும் ஞானேந்திரியங்களாகிய புறக்கருவிகளுக்கும் இடையே நின்று அகம் புறம் ஆகிய ஈரிடத்தேயும் விரைந்து செல்வதாய் உள்ளது. இதனால் ஏனைய அகக்கருவிகளைப் போலல்லாமல் மனமானது புறக்கருவிகளாகிய ஞானேந்திரியங்களோடும் இயைந்து நிற்கும் என்பது விளங்கும்.
இது நமக்கு கிடைக்கிற ஒரு புது செய்தி. அதாவது இந்த விஷயத்திலே படித்துக் கொள்கிறோம் என்னவென்றால், அந்த கரணங்கள் நாலு என்பது உட்கருவிகள், சித்தம் புத்தி அகங்காரம் மனம் என்ற அந்த கரணங்கள் நான்கும் உட்கருவிகள். மெய்வாய்கள் மூக்குச்செவி என்பது வெளிக்கருவிகள், புறக்கருவிகள். இப்போ நாங்கள் தத்துவ பிறப்பு சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது, சாத்வீக அகங்காரத்திலே இருந்து மனமும் தோன்றி ஐந்து அறிவு கருவிகளும் தோன்றுகிறது என்று படிக்கிறோம். இந்த ஐந்து அறிவு கருவிகளும் புறக்கருவிகள், மனம் அகக்கருவி என்கிறோம். எப்படி மனம் என்கின்ற அகக்கருவியை புறக்கருவிகள் ஐந்தோடு சேர்க்கலாம் என்பதுதான் கேள்வி. கேள்வி முதல் கேள்வி புரியுதுங்களா? அதாவது மேலே நாங்கள் சொல்ற பொழுது புத்தி சித்தம் புத்தி அகங்காரம் ஒன்றையும் இந்த அறிவு கருவியோடு சேர்க்கவில்லை, அதை தனியே தத்துவங்களாக சொன்னோம். ஆனால் மனதை மட்டும் இந்த அறிவு கருவிகள் ஐந்தோடும் சேர்த்து தத்துவமாக சொல்லுவோம். இந்த பேதம் எதற்கு என்ற கேள்விக்குத்தான் நூலாசிரியர் எடுத்து காட்டி பதில் சொல்லுகிறார். மற்றவை மூன்றும், அதாவது சித்தம் புத்தி அகங்காரம் மூன்றும் புறக்கருவிகளோடு நேர் தொடர்பு அற்றவை. ஆனால் மனம் புறக்கருவிகளினுடைய செயற்பாட்டோடு நேர் தொடர்பு உள்ளது. அந்த நேர் தொடர்பை பெற்று மனம்தான் பிறகு மேலே இருக்கக்கூடிய அறிவு கருவிகள் மூன்றுக்கும் அவற்றினுடைய செயல்பாட்டை உபகரிக்கிறது. நான் சொல்லுறது உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது இது ஒண்ணும் கஷ்டமானது சொல்ல இல்லை, நான் சொல்றதுல தடுமாற்றம் இருந்தால் உங்களுக்கு தெரியும். கீழே இருக்கக்கூடிய ஐம்புலன்களும் அறிவு கருவிகள், மெய்வாய் கண் மூக்கு செவி, இதை கண் காணுகிறது, காது கேட்கிறது, இவை ஊடாக பெறப்படுகிற செய்தியை மனம் வாங்கி அதற்கு பிறகு மேலே இருக்கக்கூடிய புத்தி சித்தம் அகங்காரத்துக்கு அது உபகரிக்கும். இந்த ரெண்டுக்கும் நடுவிலே நிற்கிறவர் மனம் என்றபடியால் மனதை இந்த அறிவு கருவிகளோடு சேர்க்க முடிந்து இங்கே சேர்த்திருக்கிறார். அது அகக்கருவியாக இருந்தாலும் புறக்கருவிகளோடு ஒன்றாக இணைக்கப்படுவதற்கு காரணம் இது என்கிறார். இதை இந்த நூல் படித்து முடிந்த உடனே நாங்கள் விளங்குவோம். அப்படி விளங்குகிற பொழுது இன்னும் தெளிவாக அது விளங்கும். அதாவது நூலாசிரியர் ஒரு நல்ல உபகாரம் எங்களுக்கு செய்கிறார் என்றால், சிந்திக்கப்பட வேண்டிய கேள்விகளை அவர் எங்களுக்கு பதிலாக அவரே அந்த கேள்விகளை உண்டாக்கும். இந்த கேள்வி எங்களுக்கு எழுந்திருக்க வேண்டிய கேள்வி, ஏன் மனம் இங்கே இருக்கிறது, அது எதுக்குள்ளே வந்திருக்க கூடாது, அந்த கர்ணம் அல்லவா, அந்த லிஸ்ட்ல சேர்ந்திருக்க வேண்டியது அல்லவா என்பது இந்த கேள்வி எங்களுக்கு வந்திருக்க வேண்டிய கேள்வி. எங்களுக்கு அனுபவம் இல்லாதாலே வரவில்லை என்று எங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்வோம். அவர் அந்த கேள்வியை எங்களுக்காக சிந்தித்து சொல்லுகிறார். அந்த கர்ணமாகிய மனதை ஏன் இந்த புறக்கரணங்களோடு சேர்த்தார்கள் என்றால், அது ரெண்டுக்கும் நடுவிலே நின்று தொடர்பு படுத்துகிற கருவி என்றபடியால் இங்கே சேர்ப்பதிலே தவறில்லை என்று இங்கே சேர்த்திருக்கிறார்.
இதனால் ஏனைய அகக்கருவிகளைப் போலல்லாமல் மனமானது புறக்கருவிகளாகிய ஞானேந்திரியங்களோடும் இயைந்து நிற்கும் என்பது விளங்கும். இவ்வியைபு பற்றி மனமும் ஞானேந்திரியங்களும் ஆகிய இவை இரண்டும் தைசத அகங்காரம் ஆகிய ஓரிடத்தே தோன்றின என்று கொள்ளுதல் பொருத்தமுடையதே ஆகும். சாத்விக குணம் பிரகாசம் உடையது, ஆதலால் குணத்தத்துவத்தில் சாத்விக குணம் மிகுந்த போது நிச்சயத்தில் ஆகிய அறிவு தொழிலை செய்யும் புத்தி தோன்றிற்று என பார்த்தோம். ஐயா இந்த இடத்த ஒன்று அடி படிச்சிருங்க. சாத்விக குணம் பிரகாசம் உடையது, ஆதலால் குணதத்துவத்தில் சாத்விக குணம் மிகுந்த போது நிச்சயத்தில் ஆகிய அறிவு தொழிலை செய்யும் புத்தி தோன்றிற்று என பார்த்தோம். அதுபோலவே இங்கும் பிரகாசம் உடைய சாத்விக கூறிலிருந்து மனமும் ஞானேந்திரியங்களும் தோன்றியுள்ளமை காணலாம். ஞானேந்திரியங்களாவன செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு என அறிந்தோம். இப்பெயர்கள் உறுப்புகளின் பெயர்களாயிருப்பினும் அவ்வுறுப்புகள் ஞானேந்திரியங்கள் அல்ல. அவ்வுறுப்புகளில் நின்று புலன்களை அறிவனவாகிய ஆற்றல்களே ஞானேந்திரியங்கள் எனப்படுகின்றன.
ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நாம் கவனிக்க வேண்டிய ஒரு புது விஷயம். மெய்வாய் கண்மூக்கு செவி என்று நாங்கள் சொல்லுகிற பொழுது வெளியிலே தெரிய உறுப்புகள் அல்ல, அந்த உறுப்புகளுக்குள்ளே இருக்க, இப்ப கண் என்றால் கண்ணுக்குள்ளே இருக்கிற காணும் சக்தி, காதென்றால் காதுக்குள்ளே இருக்கிற கேட்கும் சக்தி, இதைத்தான் ஞானேந்திரியங்கள் என்று நாங்கள் சொல்லுகிற வழக்கம். இந்த உறுப்புகள் என்ன செய்கிறது என்றால் இந்த ஞானேந்திரியங்களை தாங்கி நிற்கின்றன. அதை தெரிந்து கொள்ள வேண்டும். காது என்பது கேட்டலாகிய ஞானேந்திரத்தை தாங்கி நிற்கிற உறுப்பு. அதுக்கு என்ன விளக்கம் தெளிவென்றால், சில நேரத்திலே உறுப்பு இருந்து ஞானேந்திரியம் இல்லாமலும் இருக்கும். அதை ஒரு ஒரு செவிடன் என்றால் அவனுக்கு காது இருக்கும், கேட்கிற சக்தி இருக்காது. அப்ப என்ன ஆயிற்று என்று கேட்டால், காதாகிய புற உறுப்பு நிற்க கேட்டல் சக்தியாகிய ஞானேந்திரியம் அங்கே இல்லாமல் போகிறது. அதைத்தான் இவர்கள் ஞானேந்திரியத்திலே விளக்கம். அதனாலதான் திருவள்ளுவர் சொன்னார், மறந்து போகுது என்ன சொன்னார் என்றால், இந்த என்ன தலையால தலைய என்ன உறுப்புகள் இருந்தும் என்னையா கொள்ளுதல் இல்லாத கோளில் என்பதற்கு கொள்ளுதல் இல்லாத பொறிகளை போல என்று எழுதுகிறார். அதாவது பொறி இருக்கும், அதற்கு அதை கொள்ளுகிற சக்தியாகிய சக்தி இல்லாமல் போகும். அந்த சக்திக்குத்தான் ஞானேந்திரியம் என்று பெயர் என்று சொல்லுகிறார்.
என் கேள்விக்கும் இதுதான் விடை போல இருக்குது ஐயா.
அதுவும் சூக்குமமாக இருக்கிறது,
தான் இருக்கிறது, இன்னும் சூழத்துக்கு வரவில்லை நாங்கள் என்று புரியும்.
சரி 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 சரி.
ஞானேந்திரியங்களாவன செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு என அறிந்தோம். இப்பெயர்கள் உறுப்புகளின் பெயர்களாய் இருப்பினும் அவ்வுறுப்புகள் ஞானேந்திரியங்கள் அல்ல. அவ்வுறுப்புகளில் நின்று புலன்களை அறிவனதாகிய ஆற்றல்களே ஞானேந்திரியங்கள் எனப்படுகின்றன. எனவே செவியாகிய உறுப்பில் நின்று ஓசை என்னும் புலனை அறிகின்ற ஆற்றலே செவியேந்திரியம் ஆகும். கண் ஆகிய உறுப்பில் நின்று ஒளி என்னும் புலனை அறிகின்ற ஆற்றலே கண்ணிந்திரியம் ஆகும். இவ்வாறே பிற இந்திரியங்களையும் கொள்ள வேண்டும். செவியாகிய உறுப்பு இருந்தும் ஓசையை அறிகின்ற ஆற்றல் அவ்விடத்தே இல்லாத போது கேட்டல் நிகழ்வதில்லை. இவ்வாறே பிற உறுப்புகளிலும் அந்த ஆற்றல் இல்லாவிடில் அவ்வறிவு நிகழாமை கண்கூடு. இதனால்
என்ன அழகா திருவள்ளுவர் ஒரு வரியில இதை சொல்லியிருந்தார், கோளில் பொறியில் குணமிலவே, கொள்ளுதல் இல்லாத பொறிகளை போல என்று சொல்லுறார். அதுபோல வணங்குதல் செய்யாத தலையும் பிரயோசனமற்றது. அதுதானே அங்க அந்த குரல்ல படிச்சோம். இவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார். ரெண்டு விஷயம் சொல்லுகிறார். ஒன்று, இந்த தத்துவத்தை சொல்லிவிடுகிறார், கொள்ளுதல் இல்லாத பொறி. ஆகவே கொள்ளுகிற சக்தி வேறு, பொறி வேறு. ரெண்டாவது, அது எப்படி காதலே கேட்கிற சக்தி இல்லாத ஒரு காதினாலே என்ன பயனும் இல்லையோ, அதுபோல இறைவனை வணங்காத தலையினாலும் பயனில்லை. தலை என்று ஒரு உறுப்பு வைத்து வணங்க தவறினோமானால் அந்த தலை என்ற ஒன்று இருந்தும் பிரயோசனம் இல்லை என்கிறார். இது கடவுள் இல்லை என்கின்ற கொள்கைக்காரர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய விஷயம்.
இவ்வாறே பிற உறுப்புகளிலும் அந்த அந்த ஆற்றல் இல்லாவிடில் அவ்வறிவு நிகழாமை கண்கூடு. இதனால் உறுப்பு என்பது வேறு, இந்திரியம் என்பது வேறு என்பதும், இந்திரியம் தங்கி நின்று அறிவதற்கு உறுப்பு இடமாக உள்ளது என்பதும் தெளிவாகும்.
இந்த இடத்துல ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இது ரொம்ப நுட்பமான தத்துவக்காரர்கள் உணர்ந்து கொண்ட விஷயம். அதாவது கண் என்பது காணுதல் என்கிறதாகிய அந்த சக்திக்குரிய உறுப்பு கருவி. அந்த காணுதலை கண் செய்வதில்லை, அந்த காணுதலை அதற்குள்ளே இருக்கிற அதை அந்த 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 பவர், நீங்கள் சொன்னது போல அந்த சூக்கும பவர், காணுதல் சக்தி என்பதை தாங்கி நிற்கிற கருவிதான் கண். இதுல என்ன பண்ணுவார் சொல்லுவார்கள் என்றால், இந்த கண் என்ற ஒரு ஒரு உறுப்பை எடுத்துக்கொள்வோம், காட்சியை தருகிற உறுப்பு. அந்த காட்சியை கண் என்ற உறுப்பு மட்டும்தான் வெளிப்படுத்துமா என்றால் அவர்கள் சொல்வார்கள், இல்லை, மற்ற உறுப்புகளும் கூட வெளிப்படுத்தும், ஆனால் கண் அளவு பூரணமாக வெளிப்படுத்த முடியாது. இது முந்தையும் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இப்போ ஒரு பொருளை இருட்டிலே கண்டுபிடிக்க முடியவில்லை, மேசையிலே தடவி பார்த்து டெலிபோனை எடுத்து விட்டேன் என்கிறேனே, இப்பொழுது கண்டது எது என்று கேள்வி வந்தால் கண் கை கைதான் கண்டது, கைதான் கண்டது. அது மாதிரி வாக்கு என்ற ஒரு செயல்திறன் உள்ளது ஒன்று இருக்கிறது. நான் வழக்கமாகவே சொல்லுற உதாரணம், எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வருகிறான்னு ஒருவர் கேட்கிறார், நான் கையாலே இப்படி இப்படி என்று. இப்ப பேசியது எது? கை பேசுகிறது. பாருங்கள், வாக்கு என்றனுடைய சக்தியை கைக்குள்ளே வந்துவிட்டது. ஆனால் அததற்கென்று படைக்கப்பட்ட உறுப்புகள் அதை பூரணமாக செய்ய முடியும். அதே நேரத்திலே மற்ற உறுப்புகளாலே செய்ய முடியாது என்று இல்லை, இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நான் சொல்வது உண்டு, இந்த இப்ப என்னென்றா மொத்தம் புத்தியினுடைய செயல்பாடு, பிறகு ஆன்மாவினுடைய செயல்பாடு, இந்த ஐந்து நிலையும் புத்தியினுடைய செயல்பாடு, பிறகு ஆன்மாவினுடைய செயல்பாடு, அந்தந்த உறுப்பினூடாக செய்கிற பொழுது அது தெளிவாக வருகிறது. ஒரு உறுப்பு செயல்படவில்லை என்றால் என்னாகும் என்று கேட்டால், அந்த சக்தியை மற்றைய உறுப்புகள் தங்களுக்குள்ளே பங்கிட்டு கொண்டு கூடிய வலிமை பெறும். மற்றைய உறுப்புகளுக்குள்ளே பகிர்ந்து கொண்டு, அதாவது ஒரு 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 டேங்கில் இருந்து தண்ணி வருகிறது, ஐந்து பைப்பு கூடாக வருகிறது, வெளி வருகிறது அந்த தண்ணி. ஒரு பைப்பை பூட்டிவிட்டால் மிச்ச நாலு பைப்பு கூடாகவும் இந்த தண்ணியினுடைய வேகம் கூடி வரும், இல்லாமல் இல்லை. அதனாலேதான் நான் எப்பொழுதும் சொல்வது, இப்போ உலகத்திலே ஆக்சிடென்ட் படுறது என்றால் யார் கூடுதலாகப்பட வேண்டும்? குருடர்கள் தான் ஆக்சிடென்ட் கூடப்பட வேண்டும். ஆனால் நீங்க ஒரு கணக்கீடு எடுத்து பார்த்தால் குருடர்கள் அதிகம் வாகனங்களில் அடிபடுவதில்லை, நாங்கள் தான் அடிபடுகிறோம். காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு உள்ளுணர்வினாலே ஒரு புலன் அடைபட்டதோடு மற்ற புலன்களிலே அது கூடுதலாக வேலை செய்கிறது. அதனால்தான் இப்பொழுது அவர்களுக்கு பெயர் சூட்டுகிற பொழுது நல்ல பெயர் ஒன்று சூட்டியிருக்கிறார்கள், மாற்று திறனாளிகள். ஒரு திறன் வேலை செய்யாத பொழுது மற்ற உறுப்பு வேலை செய்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த நுட்பத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அந்தந்த உறுப்பு அதற்கு சிறந்த உறுப்பை தவிர அந்த கேட்டலாகிய அந்த புலனுக்கு இந்த பொறி உகந்ததே தவிர இந்த பொறி இல்லாவிட்டால் அந்த உறுப்பு நிகழாது என்று இல்லை, இதை புரிந்து கொள்ளவே. ரொம்ப அதிக நேரம் சொல்லி தெளிவில்லாம சொல்லி இருக்கணும்
இல்லைங்கய்யா,
உங்களுக்கு உங்க தெளிவால அதை தெளிவுபடுத்தி கொடுங்க, எனக்கு திருப்தி இல்லாம இருக்க முடியா அப்படின்னு
சொன்னேன். இதனால் உறுப்பு என்பது வேறு, இந்திரியம் என்பது வேறு என்பதும், இந்திரியம் தங்கி நின்று அறிவதற்கு உறுப்பு இடமாக உள்ளது என்பதும் தெளிவாகும். கண்ணேந்திரியங்கள் ஐந்து. இனி கண்ணேந்திரியங்கள் தோன்றும் முறையை காண்போம். தைசத அகங்காரத்தினின்றும் மனமும் ஞானேந்திரியங்களும் தோன்றிய பின்னர் வைகாரிக அகங்காரத்தினின்றும் கண்ணேந்திரியங்கள் ஐந்தும் தோன்றும்.
வைகாரிக அகங்காரம்
ராஜத
குணம் மிகுந்த அகங்காரம்.
அவை வாய், கால், கை, எருவாய், கருவாய் என்பன.
எழுதியிருக்கிறார்கள் பெரும்பாலும். இது வடமொழி இலக்கத்துவ நூல்களில் எப்படி எழுதுகிறார்கள்? வாக்கு, பாயு, பாய, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் என்று எழுதுவார்கள். வாக்கு என்பது வார்த்தை, அதுவும் செயல் கருவியிலே ஒன்றா என்று நீங்கள் கேட்பீர்கள். வார்த்தைகளாலே செயல்படுத்துகிறோம், அதை எடு, இதை எடு, இதை கொண்டு வா என்ற பொழுது செயல் நடக்கிறதாகவே வாக்கு செயற்கருவிகளிலே ஒன்றாக மாறுகிறது. அடுத்தது பாணி என்பது கை, நான் முந்தியும் படித்திருக்கிறோம், பாணி என்பது கை. அதனால்தான் கோதண்ட பாணி, கோதண்ட பாணினா கோதண்டத்தை கையில் வைத்திருக்கிறவன். மற்றது தண்டபாணி, தண்டத்தை கையில் வைத்திருக்கிறவன். தாளத்துக்கு பாணி என்று ஒரு பெயர், கையாலே போடப்படுகிறபடியால் தாளத்துக்கு பாணி என்று ஒரு பெயர். கையை கையை குழந்தைகள் தட்டி கொள்கிற பொழுது சப்பென்று சத்தம் வருகிறபடியால் அது சப்பாணி என்று அதற்கு பெயர். சப்பாணி பருவம் என்று நாங்கள் இந்த குழந்தைகளுக்கு பாடுகிற பொழுது சப்பாணி பருவம் என்று ஒரு பாடுவோம். ஆகவே பாணி என்பது கையை குறிப்பது. அடுத்தது பாதம், அது தெளிவுபடுற பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். செயல்படுறதுக்கு கடவுள் தேர்ந்தெடுத்து கருவிகளை படைத்திருக்கிறார். ஒன்று ஏவி செய்வது வார்த்தைகளாலே, அடுத்தது ஒரு பொருளை எடுக்க வைக்க. அந்த கையெல்லாம் பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு ஆக்கிட்டேக்கா கடவுள் இருந்திருப்பார் என்று, எங்கெங்க அது மடங்க வேணுமோ அங்கங்க மடக்கக்கூடிய மாதிரி வச்சிருந்தார். இது இப்படி மடக்கும், இது இப்படி மடக்கும். அது ஏனென்றால் அந்த பொருள் எடுக்கிற வசதியோடு கை படைக்கப்பட்டிருக்கிறது. தூரத்திலிருந்து எடுப்பது, கிட்டையிலிருந்து அங்கு எடுப்பது. பிறகு இவ்வளவுதான் என்றால் என்னுடைய செயல்பாடு என் கையளவாக ஆகிவிடும். எடுப்பதும் வைப்பதும் என்னுடைய கையளவுக்குள்ளே இருந்தால் என்னுடைய செயல் அந்த அளவுலேயே வட்டத்துக்குள்ளே நின்றுவிடும். அதுக்காக என்ன செய்வார் என்றால் கால் என்று ஒன்றை வைத்து உனக்கு எட்டக்கூடிய அளவிலே எட்டு எடுத்து விட்டாயா, எடுக்க முடியவில்லையா, காலாலே கையை கொண்டு போ சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா. கால் உடம்பை காவி தூரத்துக்கு கொண்டு போற பொழுது அங்க இருக்கிற பொருளையும் என் கையாலேயே எடுக்க முடியும். அப்ப அதுக்கு கால், பாணி பாதம். அதுக்கு பிறகு ரெண்டு உறுப்பு என்னவென்றால் பாயு உபஸ்தம். பாயு என்பது மலக்கழிவு. எப்பொழுதும் ஒரு வாகனத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டுமானால் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பயன்படுத்திய பிறகு அதை சுத்தம் செய்ய வேண்டும். வாகனத்திலேயே இந்த ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒரு கொண்டு போய் அந்த கழிவுகள் எல்லாம் எடுத்துறீர்களே, அது போல சுத்தம் செய்கிற பகுதி உடம்பில்லை, அது பாயு. அடுத்தது சந்ததி பெருகி கொண்டே இருக்க வேண்டும், ஆன்மாக்கள் உறவிக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக உபஸ்தம், இன்ப வழிபாடு. இந்த ஐந்தையும் செயற்கருவிகளாக ஆக்குகிறார். படிங்கள்.
அவை வாய், கால், கை, எருவாய், கருவாய் என்பன. இவை இம்முறையிலே ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றும். இவை பேசுதல், நடத்தல் முதலிய தொழில்களை செய்தற்கு கருவியாகலின் கண்மேந்திரியங்கள் என பெயர் பெற்றன. தமிழில்
கண்மேந்திரியங்கள், கண்மம் செயல் இந்திரியம் கருவி, ஞானம் செயல் இந்திரியம் கருவி, செயல்படுத்துகிற கருவி என்றபடியால் கண்மேந்திரியங்கள் எனப்பட்டன.
தமிழில் தொழிற்கருவிகள் எனவும் செயற்பொறிகள் எனவும் கூறலாம். இவற்றால் நிகழும் தொழில்கள் முறையே பேசுதல், நடத்தல், இடுதல், ஏற்றல், கழித்தல், இன்புறல் என்பன. கை இடுதல் ஏற்றல்களை செய்வதாக கூறினாலும் உடம்பில் உள்ள எந்த உறுப்பின் இயக்கமும் கையின் செயலாகவே கொள்ளப்படும். அதாவது காலை நீட்டுதல், மடக்குதல், தலையை அசைத்தல், புருவத்தை நெரித்தல், கண்களை இமைத்தல், வாயை அசைத்தல் முதலியவை எல்லாம் கையெந்திரியத்தின் தொழில்களாக கொள்ள வேண்டும். எருவாய் என மலக்கழிவு
இப்ப இவர் சொன்ன இடம் எங்களை புத்திக்கு இன்னும் கொஞ்சம் அகப்பட வேண்டிய இடம். அதை சிந்திங்க, நாங்க விளங்கி கொண்டு அதை விளங்குவோம். இன்னொரு தரம் அதை வாசிட்டு போங்க.
கை இடுதல் ஏற்றல்களை செய்வதாக கூறினாலும் உடம்பில் உள்ள எந்த உறுப்பின் இயக்கமும் கையின் செயலாகவே கொள்ளப்படும். அதாவது காலை நீட்டுதல், மடக்குதல், தலையை அசைத்தல், புருவத்தை நெரித்தல், கண்களை இமைத்தல், வாயை அசைத்தல் முதலியவை எல்லாம் கையெந்திரியத்தின் தொழில்களாகவே கொள்ள வேண்டும்.
எனக்கு அது இப்ப விளங்க இல்லை, நான் அடுத்த வகுப்புல அதை விளங்கி நீங்களும் விளங்க முயற்சிப்படுங்கள், நாங்களும் விளங்க முற்படுவோம். அவர் இது இந்த உரையாசிரியருடைய கருத்து, நான் இதுதான் முதல் தரமா கேள்விப்படுகிறேன், நாங்கள் படிக்கலாம்.
எருவாய் என மலக்கழிவு வாயினையே கூறினாலும் அஃது உடம்பில் உள்ள பிற கழிவு மண்டலம் முழுவதையும் குறிக்கும். எனவே மலஜலம் கழித்தல், மலதலம் கழித்தல், எச்சில் உமிழ்தல், உண்டதை கக்குதல், மூக்கு நீர் சிந்துதல், வியர்வையை வெளிப்படுத்துதல் முதலியவை எல்லாம் எருவாயின் தொழில்களாகவே கொள்ளப்படும்.
அழுக்ககற்ற எந்த முயற்சியும் எருவாய் முயற்சியாக கொள்ளப்பட வேண்டும்.
கருவாயும் கழித்தல் ஆகிய தொழிலைத்தானே செய்கிறது, அதனை எருவாய் என்றதில் அடக்கிவிடலாமே. அவ்வாறு செய்யாமல் தனியொரு இந்திரியமாக ஏன் கொள்ள வேண்டும் என வினவலாம். எருவாயின் செயலிலும் கருவாயின் செயலிலும் வேறுபாடு உண்டு.
இது முதல் கேள்வியை விளங்கிக் கொள்ளுங்கள். எருவாய் என்கிற பொழுது அழுக்குகளை அகற்றுகிறோம். கருவாய் என்பது இன்ப வெளியேற்றம், அதிலேயும் ஏதோ ஒன்று வெளியேற்றப்படுகிறது. ஆகவே ரெண்டும் ஒன்றாகத்தானே இருக்கிறது என்ற கேள்விக்குத்தான் இப்பொழுது விடை சொல்ல போகிறார்.
எருவாயின் செயலிலும் கருவாயின் செயலிலும் வேறுபாடு உண்டு. எருவாயின் செயலை அடக்கினால் அஃது உடலுக்கு தீங்கு பயக்கும். ஆனால் கருவாயின் செயலை அடக்கினால் அஃது உடலை நன்றாக வைக்கும்.
ரொம்ப சுலபமான வித்தியாசம் சொல்லிவிட்டார். அதாவது மற்றைய அழுக்குகள் வெளியிலே போனால்தான் உடம்புக்கு நல்லது. கருவாய் என்று சொல்லுகிற இந்த விந்து விஷயங்களை விந்து உள்ளே நின்றால்தான் உயிருக்கு நல்லது. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்றார். விந்தடக்கம் என்பது யோகத்துக்கான ஒரு உயர்நிலை என்று சொல்வார்கள். அது உள்ளே நிற்கிறதுனாலே உயிருக்கு நன்மை வரும். இவையெல்லாம் வெளியிலே போனால்தான் நன்மை வரும். இதுதான் வித்தியாசம் என்று சொல்லி காட்டுகிறது.
எருவாயின் செயலை அடக்கினால் அஃது உடலுக்கு தீங்கு பயக்கும், ஆனால் கருவாயின் செயலை அடக்கினால் அஃது உடலை நன்றாக வைக்கும், உயிருக்கும் நலம் தரும். இவ்வேறுபாட்டினால் எருவாயும் கருவாயும் வெவ்வேறு இந்திரியங்கள் ஆதல் விளங்கும். மேலும் கருவாயின் செயலால் இனப்பெருக்கம் உண்டாதலாகிய வேறுபாடும் குறிப்பிடத்தக்கது.
உடம்பிலே வரக்கூடிய எருவாய் கழிவுகள், வெளியேறுகிற கழிவுகள் பயனற்றவை, வெளியே போவதுதான். இது பயனுள்ளதுதான், வெளியே போய் இன்னொரு உயிரினுடைய வினைக்கேற்ப பிறவிக்கு அது ஒரு துணைக்கருவியாக ஆகிறது. ஆகவே அதை இதோடு வெளியேறுகிறதை மட்டும் வைத்துக் கொண்டு அதை இதோடு இணைக்க முடியாது என்கிறார் ஒரு ஆசிரியர். அதனாலே இப்படி கேள்விகளை யாராவது கேட்டிருப்பான், கேட்டபடியாதான் இந்த எண்ணங்கள் வருகிறது.
ஞானேந்திரியங்களை பற்றி கூறும்போது உறுப்புக்கள் இந்திரியம் அல்ல, அவற்றை இடமாக கொண்டு நிற்கும் ஆற்றல்களே இந்திரியங்கள் என குறிப்பிட்டோம். கண்ணேந்திரியங்களுக்கும் இது பொருந்தும். வாய், கால் முதலிய இடங்களில் நின்று பேசுதல், நடத்தல் முதலிய செயல்களை செய்யும் ஆற்றல்களே கண்ணேந்திரியங்களாகும்.
இவ்வளவு நுட்பமா சென்றிருக்கிறார்கள் பாருங்கள். நாங்கள் என்றால் வாய் பேசுதல் அல்லது கண் காணுதல் என்று சொல்லிவிட்டு போவோம். அவர்கள் அதிலே நிற்கக்கூடிய ஆற்றலுக்கு தான் இந்த பேர் என்று சொல்வது என்பது அவருடைய ஆழ்ந்த சிந்தனையினுடைய வெளிப்பாடு.
கண்ணேந்திரியங்கள் தொழில் செய்யும் கருவிகள் ஆதலின் ஊக்கத்தை தரும் ராஜத குணக்கூறாகிய வைகாரிக அகங்காரத்தினின்றும் அவை தோன்றின என்றது பொருத்தமுடையதாகும். தன்மாத்திரைகள் 5. இனி கண்ணேந்திரியங்களுக்கு பின்னர்
உங்களுக்கு நேரம் ஆயிற்று என்று கருதினால் இந்த லெவலில் நிப்பாட்டிட்டு தன்மாத்திரையிலிருந்து நாளைக்கு படிக்கலாம்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.